الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس في أي أرض تموت. صدق الله مولانا العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் ஐந்து கட்டங்களாக பிரித்திருக்கிறான். ரெண்டு கட்டங்களை மனிதன் ஒவ்வொருவரும், உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த ரெண்டு கட்டத்தை கடந்து முடித்து விட்டார்கள். நம் இரண்டு சந்தர்ப்பங்கள், ரெண்டு அவகாசங்கள் மனிதர்கள் எல்லோருமே சந்திக்க வேண்டியிருக்கிறது. யாராலுமே அதை விட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது. ரெண்டு கடந்து விட்டது, ரெண்டை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இடையில ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இதுதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய ரெண்டு கட்டத்துக்கும் நமக்கு உதவியாக இருக்கக்கூடியது. கடந்த ரெண்டு கட்டமும் ரெண்டு சந்தர்ப்பமும் அது என்னென்று சொன்னால், அதுக்கு நாம் பெயர் சொல்லுவோம், ஆலமுல் அருவா, ஆலமுல் அர்ஹாம். ரூஹுடைய ஆலம் அல்லாஹ் தஆலா கேட்டான், ரூஹை படைச்சிட்டு, அலஸ்து பி ரப்பிக்கும், காலு பலா, நான் உங்களுடைய ரப்பல்லவா, அனைவர்களும் ஏற்றுக்கொண்டோம். அது ரூஹுடைய ஆலம். அதற்கு பிறகு ஒரு காலம் வந்தது, அதுக்கு சொல்வது ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய வயிற்றுக்குள்ள இருந்த அந்த ஒன்பது மாதத்துடைய அந்த காலம். இது ரெண்டும் எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. எஸ் அலுவலக்கான ரூ குளிர் ரூஹம் இன் அம்ரு ரப்பி, நபி அவரிடத்தில் ரூஹை பற்றி கேட்கிறாங்க, சொல்லுங்க, இதெல்லாம் உத்தரவு. ரூஹுடைய மனிதன் ஒரு தாயுடைய வயிற்றுக்குள்ள தயாரிக்கப்பட்ட பிறகுதான் அல்லாஹ் நாலு மாதத்தில் ரூ ஓதுகிறான். இந்த ரெண்டு கட்டத்துக்கும் மனிதனுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. எந்த டாக்டராலும் எந்த சயின்டிஸ்டாலும் உள்ளுக்குள்ள மாற்ற முடியாது. ஸ்கேன் பண்ணி இப்படி இருக்குது, இதுக்கு சில நேரம் அதை அபார்ட் பண்ணிடணும், இது தாய்க்கு ஆபத்து, இதை வெளியெடுக்கிறனும், அப்படிதான் அதிகமான பத்துவா இந்த காலத்தில் கேட்கிறாங்க. வயிற்றுக்கு இருக்குது, ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கிறோம், நாலு மாசம் வரைக்கும் இருக்கிறது கஷ்டம், இப்பே எடுத்துடணும் என்றுதான் அதிகமான மக்கள் உலகளாவிய ரீதியில இந்த மார்க்க பத்துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அங்க போயிட்டு யாருக்கும் அது ஒரு தலையில ஆபத்து வந்துட்டா, கையில் ஆபத்து வந்துட்டா, உடம்புல ஆபத்து வந்துட்டா, யாராலும் உள்ளுக்கு போய் ஒன்றுமே செய்ய முடியாது. இது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ரெண்டு சந்தர்ப்பங்கள். ரெண்டை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம், அதுவும் அப்படியான ரெண்டு சந்தர்ப்பம் தான், அது யாராலும் ஒன்றுமே செய்யறாது. ஒன்றுக்கு சொல்வது ஆலமுல் பர்சக், இறுதிக்கு சொல்வது ஆலமுல் ஆகிரா. யாரெல்லாம் மௌத் ஆயிட்டாங்களோ, அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், அது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம், எல்லோருமே ஆலமுல் பர்சஹுடைய வாழ்க்கையை தான் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சும்மா வீட்டுக்குள்ளுக்கு நடமாறி கொண்டிருந்தாங்க, வீட்டுக்குள்ள நடமாறி கொண்டிருக்கக்குள்ள கதவை மூடிட்டு வெளியே போயிட்டு உள்ளுக்கு வர்றாங்க. யாருமே இல்லாம தான் இருந்தாங்க, யாரோ நடமாடுற மாதிரி இருக்குது என்று கேட்ட நேரம், வேற யாரும் இல்ல, உங்களை ரூஹ் எடுக்க வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. ஏதோ எடுக்கிறதுக்குதான் உங்களுக்கு காலம் இருக்குது, இல்ல நீங்க உங்களோட காலத்துல கொஞ்சத்தை கொடுத்துட்டீங்க, அதனால உங்களோட பீரியட் முடிஞ்சிருச்சு, பிஸ்மில்லா வாங்க போகும்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ரூஹ கைப்பற்ற வந்தாங்க, வந்த மலக்குக்கு ஒரு அரைஞ்சு கன்னத்துல போட்டாங்க, கண்ணு வெளியே வந்துருச்சு. எல்லாம் ஒன்னொரு அடியார், இந்த மூசா இந்த கொஞ்சம் கூட வாழ விரும்புறாரு போல விளங்குது, அதனால நீ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் என்று மலக்கு இது சகையான ஹதீஸ்ல சஹீஹ் புகாரில் இடம் பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா சொன்னா நாம ஒரு பசுவை ஒரு மாடை எடுத்து அதுல ஒவ்வொரு ரோமங்கள் ஒவ்வொரு முடி இருக்கிற அளவு ஒவ்வொரு முடிக்கும் எவ்வளவு காலத்தை கொடுத்து அவருக்கு எவ்வளவு வாழணுமோ வாழ முடியும் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்ப கேட்டாங்க. அந்த காலம் எல்லாம் எனக்கு தந்து முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்கும், மௌத்து தான். அப்ப பிஸ்மில்லா இப்ப என்ன கொண்டு போயிருக்கு என்று சொன்னார்கள். நல்ல உள்ளவர்கள் அல்லாஹிட்ட போய் சேர்றதுண்டு, சுகஹீனமானவர்களும் அல்லாஹிட்ட போய் சேர்றதுண்டு. காலிது வலியுறுத்த ரதியல்லாஹு அவர்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவங்க சொன்னாங்க, நான் மௌத்தை தேடி எத்தனையோ இடத்துக்கு போனேன், எனக்கு மௌத்த ஒரு நாளும் கிடைக்கல. இந்த மௌத்தை விலைக்கு வாங்குறதில்லை, அல்லாத பாதையில போர்களத்துல போய் நான் ஷஹீத் ஆகணும் என்று ஆசைப்பட்டேன். ஏந்த உடம்புல ஒரு சால் அளவு கூட இங்க பார்த்தா வாளால வெட்டி, இங்க பார்த்தா ஈட்டையால குத்தி, இங்க பார்த்தா அம்பரியப்பட்டு, ஒரு சால் அளவு எனக்கு உடம்புல ஒரு இடம் கிடைக்கல, அதுல காயம் படாமல் சொன்னார்கள். ஆனா இன்றைக்கு நான் வீட்டுக்குள்ள மௌத்தாகிறேனே, நான் மௌத்த தேடி எத்தனை இடத்துல போனேன், எனக்கு மௌத்து கிடைக்கல, ஆனால் இன்றைக்கு நான் வீட்டுக்குள்ள மௌத்தாகிறேன்னு சொன்னார். கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஆலமுல் பர்சக் மனிதனுடைய மௌத்துக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கை தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆலமுல் பர்சக்ல இருக்கிறாங்க, நூ அலைஹிஸ்ஸலாம் ஆலமுல் பர்சக்ல வாழ்றாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமுல் பர்சக்ல தான் இருக்கிறாங்க. நானும் நீங்களும் இன்றைக்கு ஆலமு துனியால இருக்கிறோம், ஆலமுல் பர்சக் நாங்க முன்னோக்கிறோம். அதுக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா அந்த ஒரு நாளை கொண்டு வர போகிறான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த ஒரு நாளை பயந்துக்கோங்க, நீங்க எல்லாரும் அதுக்கு ஒன்று சேர வேண்டியிருக்கிறது என்று குர்ஆன் நம்மை எச்சரிக்கிறது. இதா வகஅத்தில் வாக்கியா ليس لوقعتها كاذبة القارئة ما القارئة وما أدراك ما القارئة أما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. الله تعالى لا أقسم بيوم القيامة ولا أقسم بنفس اللوامة என்று இந்த குர்ஆனுடைய திருவசனங்களில் அல்லாஹு தஆலா அந்த ஒரு நாளை பற்றி சொல்கிறார். வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்க எல்லாரும் என்னிடத்தில் திரும்பி வர இருக்கிறது. படைக்கப்பட்ட அனைவர்களும் மேலான சகோதரர்களே, உண்மையில நாங்க எல்லாரும் இப்படியாக மௌத்த ஒரு மௌத்துடைய நேரத்துக்கு மட்டுமல்ல, எந்த நாளுமே மௌத்த நினைச்சு கொண்டுதான் இருக்கணும். அதுதான் ஒரு மனிதன் பாதுகாப்பு, அதுலதான் ஒரு மனிதனுக்கு நிம்மதி, அதுலதான் ஒரு மனிதனுக்கு உயர்வு. சகாபாக்கள் வந்து யூத கிறிஸ்தவர்களை அல்லது பகைவர்களை யுத்தத்தில் சந்திக்க கூட சத்தம் போட்டு பேசுவார்களாம், சொல்வார்களே, நீங்க வாழ விரும்புறது போல நாங்க மௌத்தாக விரும்புறோம். அப்ப யாரோட சண்டை பிடிக்க வந்திருக்கிறோமோ அவங்க மௌத்துக்கு கப்பல தலையில கட்டி வந்திருக்கிறாங்க என்று சொன்னா அவங்களோட நாள் எப்படி சண்டை பிடிக்க முடியும் என்றுதான் அவர்களுடைய உள்ளத்தில் அச்ச பயத்தல்லா தலை போட்டான். உண்மையிலே இவர்களுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை தான் இருந்தது. நொஹைபுல் மௌத்த கமா தஹிபுனல் கம்ர, நீங்க மதுபானத்தை, ஓ கிறிஸ்தவர்களே, நீங்க 25th ஆஃப் டிசம்பர் நீங்க வைன் குடிக்கிற நாளா ஆக்கிட்டீங்க, இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் என்று சொல்லி ஆரம்பிச்சீங்க. ஆனா இன்னைக்கு உலகத்தில் ஆகக்கூட 25th ஆஃப் டிசம்பர் ஆகக்கூட வைன் குடிக்கக்கூடிய நாளாக இருக்குது. நொஹைபுல் மௌத்த கமா தஹிபுனல் கம்ர, நீங்க மதுபானத்தை விரும்புறது போல நாங்க மௌத்தாக இருக்க விரும்புறோம் சொன்னார். அல்லாஹு தஆலா நிச்சயமாக மேலான சகோதரர்களே, ஈமான் உள்ளவர்களுடைய உள்ளத்துல இந்த மௌத்துடைய ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கணும். எவ்வளவு மக்கள் அல்லாஹ் ஒரு சுன்னத் இருக்குது, அல்லாஹ் உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மறதியை வச்சிருக்கிறான், அந்த மறதியை மட்டும் வைக்கலன்னா நாங்க இந்த துனியால வாழ மாட்டோம். அல்லாஹ் தஆலா மறதியை வச்சுட்டா அப்படியே கொஞ்ச நாள் போக்கல அப்படியே மறந்துடுவோம், பேக் டு நார்மல் வந்து சேர்ந்துருவோம். இப்படி எல்லாம் மனிதனுடைய நேச்சர் அல்லாஹ் தஆலா இப்படி ஏற்படுத்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் ஏற்படுத்திருக்கிறான், அதேதான் ஒரு மனிதனுக்கு நோய் ஞாபகத்தில் வந்து கொண்டிருந்தா மனிதன் நோயாளி ஆகிறான், டிப்ரெஸ் ஆகிறான், அவனுக்கு பலவிதமான நோய்கள் உண்டாகும். இதனால் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு மறதியையும் ஒரு நியமத்தாக வச்சிருக்கிறான். மறதி சில இடத்துல சோதனையாக இருக்கும், மறதி சில இடத்துல நியமத்தாக இருக்கும். மனிதர்களுக்கு ஒரே மௌத்துகளே தான் ஞாபகத்திலே இருந்தா சில நேரம் மௌத்து மறந்துடும், ஆனா மௌத்த ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டி வரும். மௌத்த மனிதன் ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டி வரும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்மா பாரிக் லி ஃபில் மௌத் ஃமா பாதல் மௌத் என்ற துஆ கேட்டிருக்கிறார்கள். மௌத்தில மௌத்துக்கு பிறகும் பரக்கத் செய்யுமாறு கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா மிகவும் விரும்பக்கூடிய ஒன்றுதான் மனிதர்கள் மௌத்த ஞாபகப்படுத்துறது. மேலான சகோதரர்களே, சஹாபாக்கள் யார் எடுத்துக்கொண்டாலும் அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் நாக்க பிடித்துக்கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள், நாவே நீ என்னென்னலாம் பேசுகிறாய், நீ அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிற ஒரு நாளைக்கு என்று சொல்லுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மையவாடிக்கு போனா அவர்களுடைய தாடி நலையும் அளவுக்கு அழுவார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களும் எப்ப பார்த்தாலும் மௌத்த ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தான், நல்ல ஆட்சி கொடுத்தான், அவர்களுக்கெல்லாம் செல்வத்தை கொடுத்தான், வசதி வாய்ப்பு கொடுத்தான். அவர்கள் சில நேரம் மையவாடிக்கு போனா பேசுவார்களாம், சொல்லுவார்களாம், ஓ மனிதா நீ எப்படி இருந்தா, நல்ல ஆடை அணிந்தா, நல்ல சுருமா பூசினா, நல்ல நறுமணம் பூசினா, உன்னை பல பலன்ற ஒன்று மேனி இருந்தது, ஆறாண்டைக்கு ஒன்று மண்ணுக்குள்ள வந்து வச்சுட்டோம், மண்ணுக்குள்ள வச்சுட்டா என்ன சொல்லுவோம், மண்புடி அள்ளித்தாங்க, மண்புடி அடித்தாங்க. அந்த நேரத்தில் ஓமினா கலக்குனாக்கும், இந்த வரவ ஒரு புடி எடுத்து கொடுக்கல, இதுல இருந்துதான் நீங்க தடைக்கப்பட்டீங்க, ஒஃபியான ஒய்துக்கும் இதுலதான் நாங்க திருப்பி அனுப்புகிறோம், ஒமினா நொகுரிஜுக்கும் சாரத்த நொகுரா திரும்ப இதுல இருந்து நாங்க உங்களை எழுப்பாட்டுவோம் என்பது அது எல்லாருக்கும் சொல்லப்படக்கூடிய ஒன்றுதான். மையவாடிக்கு போனா இதுதான் செய்யணும், மூணு புள்ளி மண்ணள்ளி போடணும், அந்த மூணு புள்ளி மண்ணள்ளி போட்டுட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். மேலான சகோதரர்களே, ஹதரத் சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் வசியத்து செஞ்சார்கள், ஏன மையத்துக்கு நீங்க வந்தா, ஏன மையவாடிக்கு நீங்க வந்தா, ஒரு ஒட்டகம் அறுத்து அதை பங்கிடக்கூடிய அளவுண்டாலும் என்ன மையவாடியில கொஞ்சம் தரித்து எனக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் அல்லாஹ் இடத்துல பாவமன்னிப்பு கேட்டுட்டு போங்க என்பதாக சொன்னார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் இந்த துவா கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த துவாவை கட்டாயமாக கேட்டு வந்தார்கள். நாங்க நீங்க எல்லாரும் அது அரபுல சரி, தமிழ்ல சரி, சிங்களத்துல சரி, நான் எங்களோட பாஷையில சரி கேட்டு வந்தோம்னா விஷா நல்லா இருக்கும். அதான் அல்லாஹு மர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபி சபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபி பலதி ஹபீபிக், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையின் மரணத்தை நீ எனக்கு தா. மௌத் என்பது வரதான் செய்யும், யாருக்குமே அது எவ்வளவு நல்ல இருந்த கடைசியாக என்னோட பேசின முஸ்லியாஜியார்கள் என்ன அதுல உங்களை எக்ஸசைஸுக்கு காணலே, நாங்க ஆல்ஃபேஸ்ல சந்திப்போம், இதுதான் அவர் கடைசியாக நானும் அவரும் பேசிக்கொண்டுதாக இருக்கும். எல்லாரும் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம், எக்ஸசைஸ் செய்யறோம், பாடியை ஃபிட்டா இருக்கும் ஆசைப்படுகிறோம், நோய் இல்லாத வாழ்க்கையை தேடுகிறோம். இதெல்லாம் ஒன்றும் தடையானதில்லை, இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒன்று. இந்த லிஜசதிக்காலேக்க ஹக்கன், இந்த லிசௌசிக்காலேக்க ஹக்கன், ரப்பிக்காலேக்க ஹக்கன், இந்த லிசுவாரிக்காலேக்க ஹக்கன், உடம்புக்கு ஒரு ஹக்கு இருக்குது அதை நீங்க கொடுக்கத்தான் வேணும், உங்களை சந்திக்க வர்றவங்களுக்கு ஒரு ஹக்கு இருக்குது அதை கொடுக்கத்தான் வேணும், உங்களுடைய மனைவிக்கு ஒரு ஹக்கு இருக்குது கொடுக்கத்தான் வேணும், அல்லாஹ் படைத்தரம் அவனுக்குரிய ஹக்க கொடுக்கதான் வேணும். மார்க்கம் இதை தடுக்கல, கட்டாயமாக ஒவ்வொருவரும் அதுக்குரிய வைகளை கொடுக்கதான் வேணும். எப்படி உடம்புக்கு நாங்கள் நேரத்தை கொடுக்கிறோமோ அதே போல எங்களை ஆத்மீக ரீதியில அல்லாவோட ஏற்படக்கூடிய தொடர்புக்கும் நேரம் கொடுக்கணும். மேலான சகோதரர்களே, அதுதான் அடிப்படையானது, அதுதான் உண்மையானது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி பேசினார்களோ அதுதான் உண்மையாக இருக்கிறது. அந்த உணர்வு அந்த சிந்தனை எங்களை வாழ்க்கையில வந்துடும் என்று சொன்னா தைரியமாக இருப்போம், ஆர்வத்தோடு இருப்போம், ஆசையோடு இருப்போம், கூப்பிட்டு வந்தா போறதுக்கு ரெடியாக இருப்போம். கையில பணம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஆட்சி இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தஆலா இதைதான் விரும்புகிறார். அதனால் மௌத்து வந்துதான் தீரும். மௌத்தை கேட்கிறது நல்லதாக கேட்கணும். எப்படி கேட்கணும் என்று சொன்னா, சுப்ஹான் அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு பெண்மணியுடைய வீடு அவர்களுக்கு நபியவர்களுக்கு மிக உறவினர்கள் மிக நெருக்கமாகிறது. உம்மு சுலைம், உம்மு ஹராம் இவர்களுடைய வீட்டில் போயிட்டு கைலுல்லா பகல் நேரத்தில் ரசூலுல்லாஹி செல்லம் தூங்கி கொண்டிருந்தாங்க. தூங்கி திடீர்னு எழுப்பினாங்க. எனக்கு சொன்னாங்க, நான் ஒரு கனவுண்டு கண்டேன். என்ன கனவுண்டு சொன்னா, அல்லாஹு தாலா பிற்காலத்தில் ஒரு யுத்தம் ஒன்று நடக்க போகுது, அதுல அல்லாஹு தாலா இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பலருக்கும் கொடுக்க போகிறான். அதுல போகக்கூடியவர்கள் அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தது போல கப்பல்கள் பிரயாணம் செய்வார்கள். அதுல கலந்து கொள்ளக்கூடியவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவர்களுக்கு பெரிய பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்ன அல்லாஹு அக்பர். ஒரு பெண்மணியுடைய உள்ளத்தில் ஆர்வம் வந்தது, உம்மு ஹராம் ரதி அல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யார சொல்லா துவா செய்ய, நானும் அதில் கலந்து கொண்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாயே நீ அதில் கலந்து கொண்டாய், அல்லாஹ் உன்னை அதில் சேர்த்து கொண்டாய். அல்லாஹு தஆலா அந்த தாய்க்கு அந்த யுத்தத்தில் நபியோட வஃபாத்துக்கு பிறகு முஆவியா ரழியல்லாஹுடைய காலத்தில், சுமார் நபியவர்களுடைய காலம் முடிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு அந்த பெண்மணி அந்த படையில கலந்து கொண்டாங்க. போயிட்டு வரும் பொழுது கீழே சருகிட்டாங்க. அப்படி அல்லாஹு தஆலா மௌத்த நசீபாக்கிட்டாங்க. உள்ளத்துல சில ஆசைகளை வைக்கும் பொழுது அது தாய்மார்களும் இந்த நிகழ்வுக்கில் அமர்ந்திருக்கிறீங்க. இன்றைய மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் இப்படி ஆசை வைக்கிறோம். ஒரு தாய் பாருங்க மதீனால வந்து சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்கு துவா செய்யுங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தாகணும். அல்லாஹ் சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போக நசீபாக்குவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தாகணும் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாயே நீ வீட்டில இருந்து அல்லாஹ் உனக்கு மௌத்த தருவான்னு சொன்னாங்க. அந்த தாயுடைய பேர் உம்மு வரக்கா, உம்மு வரக்கா அழைக்கப்பட்டாங்க. சாவி பெண்மணிகள்ல மதீனான குர்ஆன பாடமாக்கிய பெண்மணி, குர்ஆன் அழகாக ஓதுவாங்க, குர்ஆன் அழகாக ஓதுவாங்க. அந்த பெண்மணி குர்ஆன் ஓதக்குல வயது பெற்று அடைஞ்சிட்டாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலம், உமர் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலம், உமர் ரழியல்லாஹு அப்படி நடமாறக்கூடிய நேரத்துல அந்த வயோதிகர் பெண்ணை பார்ப்பாங்க, யாரும் இல்ல, இவங்களுக்கு எதுவும் உதவி செய்யணுமா என்று கேட்பாங்க. அந்த ஒரு நாள் போய் கதவு பாக்குறாங்க, கதவு தட்டினா, எப்படி கதவு தட்டக்கூடிய நேரத்துல அங்க ஒன்னும் சத்தம் வருதில்லை. மரவ தட்டி பார்த்தாங்க, சத்தம் வருதில்லை. திரும்ப கதவு தொடச்சு பார்த்தா உள்ளுக்கு அந்த பெண்மணி ஷஹீதாக இருக்கிறாங்க. அவர்களுடைய களத்துல கயிறை போட்டு புடவை போட்டு நசுக்கப்பட்ட நிலையில மதீனா உள்ளுக்கு உமர் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல இப்படி ஒரு மையத்தொண்டு வீட்டுல இருக்குது. இதை பார்த்துட்டு உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு ஒரு புறத்துல சந்தோஷமா சந்தோஷம். ஏன்னா இந்த பெண்மணி ஆசைப்பட்டாங்க அல்லாட பாதையில மரணிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு அப்படியான ஒரு மௌத்த கொடுத்துட்டா. அதே நேரத்தில் சரியான கவலை அழுகுறாங்க. ஒரு புறத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ், ஏன் ஆட்சியில எப்படி ஒரு தூய்மையான ஒரு ஆட்சி, மனிதர்களுடைய உயிர் அதுவும் மதீனா உள்ளுக்கு பறிக்கப்பட்டிருக்குது என்ற கவலை அவர்களுக்கு வந்தது. தேடுங்க, யார் இது செஞ்சது என்று தேடு வச்சாங்க. அவங்க குடிப்பட்டாங்க ரெண்டு பேர், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். ரெண்டு பேரும் வீட்டுக்கு வேலைக்காக இருந்தவர்கள். அவர்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சு கொள்வதற்காக வேண்டி இந்த கொலையை செஞ்சிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்களுக்கு மதியினால முதல் மரண தண்டனை கொடுக்கப்பட்டு அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். எல்லோருக்கும் ஒரு படுக்கணையாக இருக்க வேண்டும். அந்த உமர் ரழியல்லாஹு அல்லாஹ் கிட்ட கேட்க கொள்ள சொல்லுவாங்களாம், ஏ அல்லாஹ், எனக்கு ஓண்ட பாதையின் மரணத்தை தான், மதீனாவுடைய மௌத்தை தான். 1986 ஓடி முடிச்சுட்டு பாகிஸ்தான்ல ஒரு வருஷம் ஜமாத்துல இருந்தேன். அப்ப நான் வந்து லாகூர்ல இருக்கக்குள்ள ஒரு பெரிய ஆளுமுடைய ஒரு பம்ல அவர் பேசிக்கொண்டிருக்கக்குள்ள ஒரு பம்முடைய தாக்கத்துல அவருக்கு காயம் உண்டாகிச்சு. காலை நேரம் நான் லாகூருக்கு போயிருந்தேன். அவர் கேள்விப்பட்டு நான் அவருடைய அந்த நோயை விசாரிக்கிறதுக்காக வேண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்ப ஜியாவுல் ஹக்குடைய ஆட்சி காலம், சரியான ஏற்பாடுகள் அவருக்கு செஞ்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருந்தது. அப்ப நான் அவரை மிச்சம் செக்யூரிட்டி இருந்துச்சு. நான் ஒரு ஸ்ரீலங்கன் வந்திருக்கிறேன், அப்ப உங்களுக்கு இவர் எப்படி தெரியும், இல்ல நான் இவருடைய புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறேன், எனக்கு அனுமதித்தாங்க, நான் அவரை பார்க்க விரும்புறேன், எனக்கு உள்ளுக்கு போறதுக்கு அனுமதி தந்தாங்க. நான் உள்ளுக்கு போன அவரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறார், ஏராளமான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அங்க. ஃபஹத் கிங் ஃபஹத் அந்த நேரம் அவர் மன்னராக இருந்தார். அவர் அனுப்பியிருக்கிறார் தூது, இவருடைய இந்த உடம்ப ரியாது காலத்துல நாங்க இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம், ஸ்பெஷல் பிளைட் வந்திருக்குது. அப்ப அதற்குரிய ஏற்பாடுகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவர் கடைசி நேரத்தில் பேசிக் கொண்டிருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்த. இவர் பேசிக் கொண்டிருந்தது மதீனாவுடைய அன்ப. அல்லாஹ் தாலா இந்த மனிதர் இருக்கிறார் லாகூர்ல, இது நடக்குது இஸ்லாமாபாத்ல, இந்த பம் தாக்கப்படுது, இவர் ட்ரீட்மெண்ட் செய்யப்படுகிறார் லாகூர்ல, இவர் எடுத்து செல்லப்படுகிறார் ரியாவுக்கு, மௌத்தாகிறார் ரியாவுல, அடக்கம் செய்யப்படுகிறார் மதீனால. அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கும் பொழுது அல்லாஹும் ஒரு ஜுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜல் மௌத்தி ஃபீ மரதி ஹபீபிக், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையின் மரணத்தை தா. அந்த உம்மு வரக்கா அந்த மதீனாவுடைய ஹாஃபிதா பெண்மணி கேட்டது போல அந்த உம்மு ஹராம் பெண்மணி அவர்கள் கேட்டது போல உமர் ரலியல்லாஹு அவர்களும் கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கும் அப்படியான ஒரு வீர மரணத்தை தான் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் சுபஹ் தொழுகிறதுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி ஓத ஆரம்பிக்கிறாங்க. அந்த இருட்டில அந்த மெஹ்ராபுக்குள்ளுக்கு ஒளிஞ்சி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒருவன் எடுத்து குத்தித்தான் விஷம் தீட்டப்பட்ட அந்த கத்தியான உள்ளுக்கு குத்தப்பட்டிருச்சு. அவன் தப்பிச்சு ஓட முயற்சி செய்தான். எத்தனையோ சகாபாக்கிற குத்தினார். ஒரு சகாபி அவர்கள் புடலை தூக்கி தலையில போட்டாங்க தொழுகையிலேயே. அவன் தனக்கு தற்கொலை செஞ்சு கொண்டு அவன் மரணித்தான். உமரவையெல்லாம் காயப்பட்டு இருக்கிறாங்க. தொழுகையை முடிச்சாங்க சகாபாக்கள். அந்த நேரத்தில் உமரவையெல்லாம் கொஞ்சம் பேசக்கூடிய உணர்வு வந்தது. முதலாவது கேட்ட கேள்வி, மண் கத்தல நீ, என்ன குத்தியது யார், என்ன கொண்டது யார், எனக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது யார், அம்முஸ்லிம் காபிரும், ஒரு காபிரா ஒரு முஸ்லிமா, யார் இதை செஞ்சது, நான் இவ்வளவு நாள் அல்லாட்ட கேட்டுட்டு வந்தேன், ஏன்னா எனக்கு மதியான மௌத்த தாண்டு அல்லா அதை தரப்போறான் போல விளைஞ்சது, உன்னொன்னையும் கேட்டு வந்தேன், அல்லாட சகாதத்தை ஒரு முஸ்லிமுடைய கையில நான் செய்யப்பட்டிருந்தா அது அவ்வளவு நல்லதாக இருக்காதே, அல்லா எனக்கு ஒரு காபிரிட கையில தான் குத்தப்பட்டு இருக்கிறோம். அவர் சொன்னார்கள், ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு நீ உங்களை குத்திருக்கிறது ஒரு மஜூசி காபிர் தான் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வைத்தியர்கள் பால் கொடுத்தாங்க. பால் வந்து குத்தப்பட்ட இடத்தால வெளியே வந்துருச்சு. சொன்னார்கள் இவர்கள் தப்ப மாட்டார்கள். அந்த கடைசி நேரத்தில் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் மதீனால ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பக்கத்தில் அடக்கம் செய்யப்படணும் ஆசைப்படுகிறேன். அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஆசை. எப்பயுமே மேலான சகோதரர்களே, நான் ஒரு 12-13 வருஷமாக சஹீஹ் புகாரியுடைய பாடம் நடத்துறதுண்டு. எனக்கு ஹதீஸ் பாடத்தில் மிக்க விருப்பமான பாடம்னா அது ஜனாசால பாடம் தான். பல பாடங்கள் இருக்குது, ஈமான்ல இருந்து ஆரம்பிக்குது, இல்ம பத்தி பேசுறாங்க, தொழுகை பத்தி பேசுறாங்க, ஜகாத பத்தி பேசுறாங்க, ஹஜ்ஜ பத்தி பேசுறாங்க. ஒரு தலை கொண்டு வர்றது ஜனாசா. அந்த ஜனாசாவுடைய பாடத்தை நடத்தக்குள்ள சரியான இன்பமாக இருக்கும், ஆசையாக இருக்கும். அல்லாஹ் எங்களுக்கு இந்த முன்னோர்களை போல நல்லடியார்களை போல ஒரு நல்ல மௌத்த அல்லாஹ் தந்துட்டான்னா துனியாவில் நாங்கள் சம்பாதிச்சுட்டு போறதுல வெற்றி அது ஒன்றுதான், வேற ஒன்றுமே இல்லை. வேற சகோதரர்களே, அல்லாஹ் தாலா ஈமானோட தொழுகையோட அல்லாவுடைய கட்டளையோட அல்லாவுடைய விருப்பத்தோட அல்லாக்கு மாறு செய்யாம ஒரு நல்லடியார்களோட கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டோம்னா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு எல்லாம் அந்த நசீபாக்கினான். சொன்னார்கள், எனக்கு ஆசை, இன்னொரு ஆசை இருக்குது, அதுதான் என்ன மௌத்து அடக்கம் செய்யப்படுறதாக இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போய் கேளுங்க மகனே, போய் கேளுங்க உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட போய் கேட்ட நேரத்துல நபியாக மௌத்த ஆகக்கூடிய நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு வயது 18. இதுபோற யாரையுமே கல்யாணம் முடிக்கிறது அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். மற்ற பெண்களுக்கு இந்த சட்டம் இல்ல, நபியுடைய மனைமார்களுக்கு இந்த சட்டம். அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருஷம் ஆச்சு, முடிஞ்சிருச்சு 20 வருஷம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம் ஆச்சு. 30 வயதுள்ள பெண்மணி ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்ட கேட்டு அனுப்பின நேரத்தில் எனக்கு உங்களோட அந்த வீட்டுக்கிட்ட அடக்கிறதுக்கு அனுமதி தாரீங்களா என்று கேட்ட நேரத்தில் 30 வயசுள்ள ஆயிஷா ரலியல்லாஹா என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த சிந்தனையை நசீபாக்குவாராக. வேளாண் சகோதரர்களை சொன்னாங்க, நான் இந்த இடத்தை இந்த கபருக்காக வச்சிருக்கிறேன், இந்த கபருக்கு வச்சிருக்கிறேன். 30 வயதுல அவர்களுடைய சிந்தனை இந்த கபருக்கு நான் வச்சிருக்கக்கூடிய இடத்தை உமர் ரலியல்லாஹு இப்ப விலை பேசுறாங்களே. சரி, ஹலீஃபா கேட்கிறார், ஒரு ஆசையோட கேட்கிறார். இந்த நபியுடைய காலத்துல உடல் பொருள் தியாகம் செய்த மனிதர் கேட்கிறார், இந்த வீட்டு அவர்களுக்கு அடக்கம் செய்யறதுக்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொன்னாங்க. இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது, அதனோட ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு நல்லெண்ணம் பாருங்க. அவங்க சொல்றாங்க, நான் இதுவரைக்கும் எண்ணம் இருந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல தான் நான் அடக்கம் செய்யப்படணும். நான் ஆசைப்பட்டேன், எந்த கணவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த தகப்பன் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், அதோட பக்கத்தில் எண்ணம் மௌத்து வரக்கூடிய நேரத்தில் அங்க நானும் அடக்கம் செய்யப்பட்டா மிச்சம் நல்லா இருக்குமே என்று நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் உமர் ரதியல்லாஹு அவர்கள் வந்து, நான் இன்றைக்கு எனக்காக வைத்த இடத்தை உமருக்கு கொடுக்க போகிறேன் என்று சொன்னவுடன் உமர் ரதியல்லாஹு அவர்கள் அந்த சக்கராக்கு நேரத்தில் மனிதனுடைய சிந்தனை பாருங்க, உயிர் போற தருவாயில் இருக்குது, டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, இதுக்கு பிறகு எனக்கு இவருக்கு அந்த பாக்கியம் இல்லை, இப்ப அடக்கம் செய்யப்பட போறதான் இருக்குது, ஒன்று ஜென்னத்தில் பக்கையாக இருக்கும், இல்லாத ரசூலுல்லாஹி பக்கத்தில் இருக்கும், உமர் ரதியல்லாஹு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன தகவல் வருது. சொன்னாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு உங்களை அடக்கம் செய்யறதுக்கு அனுமதி தந்துட்டாங்க. இப்ப சொன்ன வார்த்தை இருக்குது, இது பெரிய படிப்பினைக்குரியது. சொன்னாங்க, மகனே அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றாங்க, இந்த பாருங்க, நான் மௌத் ஆயிட்டா அந்த ஜனாசாவை கொண்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் வச்சுட்டு திரும்ப ஒரு முறை அனுமதி கேளுங்க. சில வேளை நான் வாழக்கூடிய நேரத்தில் இந்த மூஞ்சிக்கு ஒன்றும் சொல்ல இல்லாது என்றதுக்கு அனுமதி தந்திருக்கலாம். அப்படி அனுமதி இல்லாம உள்ளத்தால தந்த அனுமதியாக இருக்கலாம், உள்ளத்தால தந்த அனுமதியாக இருக்கட்டும். அதனால உறுதிப்படுத்திக்கோங்க, எனக்கு இந்த மதியனால நபியவர்களுடைய பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுறதுக்கு அனுமதி தந்தது, அது எப்படிப்பட்ட அனுமதி என்பதை உறுதிப்படுத்திக்கோங்க என்றத ஹஜரத் உமர் ரதியல்லாஹு சொல்லி அனுப்பினாங்க. ஜனாசாவை கொண்டு போனாங்க. ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு முன்னுக்கு கொண்டு போய் கேட்டாங்க, என்ன தாயே, கபரையும் வச்சிட்டோம், ஆனா திரும்ப ஒரு முறை இந்த மகான் சொன்ன இந்த வசியத்தை திரும்ப கேட்கிறோம், மனப்பூர்வமாக சொல்றீங்களா? ஆம், மனப்பூர்வமாக சொல்றேன், தாராளமாக அடக்கம் செய்யுங்க. அதுக்கு பிறகு 30 வயதுடைய ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் ஒரு நூதனமான ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. அவங்க சொல்றாங்க, என் உள்ளத்தில் இருந்துச்சு நான் நபியவர்களோடு அடக்கம் செய்யப்படணும் என்று சொல்லி, ஆனால் இப்ப என்ன மாறிடுச்சு, ஏனண்டா நான் இங்க அடக்கம் செய்யப்பட்டா நான் மனைமார்கள் தனிச்சிருவேன், அப்ப எனக்கு தனி ஒரு சிறப்பு ஒன்று வரும், அந்த தனி சிறப்பு எனக்கு வானா, எனக்கு புதுமைய வாடில அடக்கிருங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் படிக்கணும், நான் செய்யற செயல்களை மக்கள் மிச்சம் புகழணும், மக்கள் பாராட்டணும் என்று மனிதர்கள் வாழ்நாள் விரும்புகிறார்கள். அவங்க மௌத்தாகி கூட விரும்பவில்லை, அல்ல எனக்கு உங்களுக்கு உதவி வாழ்ப்பான சகோதரர்களே, மௌத்தாகினதுக்கு பிறகு கூட நான் இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டா சேத்தான் இப்படிதான் உள்ளத்தில் கொண்டு போடுவான். மௌத்தாகின அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை இமாம் புகாரி ரஹ்மல்லா அவர்கள் சைல் புகாரில் இடம்பெற செய்திருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் மிக நூதனமானது. ஒரு சஹாபி வருகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த புடவை எனக்கு தாங்கலே என்று கேட்டார். நீங்க உடுத்திருக்கிறத எனக்கு தாங்களே, நபி உங்களோட பழக்கம் இருந்துச்சு, யாரும் கேட்டா கொடுத்துருவாங்க, நபி அவர்கள் அதுக்கு மாற்று வழி செஞ்சுட்டு தான் உடுத்திருந்ததை கலைச்சு கொடுத்துட்டாங்க. சஹாபாக்களுக்கு சரியான கோபம், சரியான ஆத்திரப்பட்டாங்க. ஏன் போய் நபிக்கிட்டு இப்படி கேட்டீங்க, உங்களுக்கு தெரியுமா இது என்னது? சொன்னாங்க, ஒரு பெண்மணி மதியனால தந்த கையால நெசவு செய்து தயாரிச்சு ஒரு ஆடையுண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தயாரிச்சு ஆடையை கொண்டு ஒரு கிஃப்டாக, ஒரு ஹதியாவாக, யார் ரசூலுல்லாஹ், இது உங்களுக்கு நான் ஹதியா செய்யறேன்னு கொடுத்தாங்க. பழக்கம் இருந்துச்சு, யாரும் ஒரு பொருளை ஹதியாவாக கொடுத்தா அது ஒரு மிஸ்வாக்காக இருக்கலாம், அது ஒரு சின்ன அக்கர் குத்தியாக இருக்கலாம், ஒரு தேவையுள்ளவரை போல ஆசையோடு அதை எடுப்பாகலாம். அந்த மனிதன் உள்ளத்தை குளிர வைக்கிறது. இந்த பெண்மணி குழந்தை தரக்குள்ள ரசூலுல்லாஹி செல்லும் விருப்பத்தோடு அதை எடுத்தாங்க. அதை எடுத்ததுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதை அணிஞ்சிட்டு வந்தாங்க. அணிஞ்சிட்டு வந்தோடனே அந்த 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 சகோதரர் வந்து கேட்டார், இத நீங்க இப்படி போய் நபிக்கிட்ட கேட்டீங்களே, அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் இந்த சொகுசுக்காக நான் இது கேட்கல, நான் கேட்டது இந்த கஃபனுக்காக தான். நான் கேட்டதற்கு இந்த கஃபனுக்காக. இமாம் புகாரி சொல்றாங்க, அவரோட ஆசைப்படியே அல்லாஹ் அவரோட கஃபனாக ஆக்கிட்டான். என்னுடைய ஒரு உஸ்தாத் இருந்தாங்க பாகிஸ்தான்ல, மௌலானா இத்ரீஸ் மீரத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவங்களுக்கு குர்ஆனுடைய பாடமும் ஹதீஸுட பாடமும் நடத்துவாங்க. அவர் நடத்தாத பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு ஒரு காலை இப்படி இப்படிதான் வைப்பாங்க. அவரோட சம்பாத்தியம் வருஷத்துக்கு அது ஹஜ் உம்ராக்கு செலவழிப்பாங்க. அவனுக்குள்ள ஒரு மகள் இருந்தது, அந்த மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அவனோட வாழ்க்கை மதரசால ஒரு ரூம் இருக்கும், கீழே இறங்கி வருவாங்க, ஒரு 20 நிமிஷம் போகும். எங்க மதரசா உள்ளுக்கே அவங்களுக்கு நடந்து மஸ்ஜிதுக்கு போக, மஸ்ஜிதுக்கு நடந்து போவாங்க. கடைசி நாள் அவர்களுடைய குர்ஆனுடைய பாடத்தை நடத்தி கொண்டிருந்தாங்க. இன்னல் அப்ரார் லஃபி நஈம், இன்னல் ஃபுஜ்ஜார் லஃபி ஜஹீம் என்று வருது. நல்லடியார்கள் சொர்க்கத்திலும் பாவிகள் நரகத்திலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த குர்ஆனுடைய இந்த 30வது ஓதி கொடுத்துட்டு வந்து தஃப்ஸீர் ஜலாலையின் பாடத்தை நடத்தி இன்னல் அப்ரார் லஃபி நஈம், நல்லடியார்கள் நஈம் என்று சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று வந்தவுடனே அப்படி குர்ஆன் ஓடினால ரூம் உள்ளுக்கு போயிட்டு சாஞ்சால ரூம் பிரிஞ்சிருச்சு. என்னைவான சகோதரர்களை பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்கிறது ஒன்றை கேட்போம். நாங்க எல்லாரும் மௌத்து வரைக்கும் கேட்போம், அல்லாஹ் கிட்ட வைராக்கியமாக கேட்போம். அது என்ன அந்த யாழ்லா மதீனாவுடைய மௌத்தத்தா, யாழ்லாவுடைய பாதையின் மரணத்தத்தா, யாழ்லா உனக்கு ஹராம் இப்னு மில்ஹான் அவர்களுக்கு அல்லாட பாதையில மரணத்தை கேட்டு கொடுக்கணும்னா, உம்மு ஹராமுக்கு அல்லாட பாதையின் மரணத்தை கொடுக்கணும்னா, அந்த உம்மு அரக்காக்கு உனக்கு கொடுக்கணும் என்று சொன்னா, அல்லா உமர் கத்தாவுக்கு நீ கொடுக்கணும் என்று சொன்னா, எத்தனையோ பேர் இந்த வீர மரணத்தை கேட்டிருக்கிறாங்க, கேட்டவர்களுக்கு எல்லாம் நீ கொடுத்திருக்கிறா. நான் இப்ப சொன்ன அந்த மௌலானா எஹ்சான் இலாஹி தஹீர், அந்த லாகூர்ல ஷஹீதாக்கப்பட்ட அவர் காயப்படுத்தப்பட்டு சவுதிக்கு கொண்டு போகப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு போய் அடக்கப்படையணும்னா, அல்லாஹ் கிட்ட ஒன்று கேட்கக்கூட சந்தேகத்தோட கேட்கக்கூடாது. எனக்கும் இப்படி நடக்குமா, எனக்கும் இப்படி கிடைக்குமா என்று கேட்கக்கூடாது. யா அல்லா தாரலாக இருந்தானே எனக்கு இப்படிதான் தரணும், யா அல்லா எனக்கும் அந்த மரணத்தக்கா உன் பாதையின் மரணமாக இருக்கட்டும், மதீனாவுடைய மௌத்தாக இருக்கட்டும், அது எப்படி சாத்தியமாகும் என்பது அது எங்களுக்குள்ள வேலை இல்லை, சாத்தியப்படுத்துறது அல்லாவுடைய வேலை. அதனால மேலான சகோதரர்களே, ரெண்டு கட்டத்தை கடந்துட்டோம், ஆலமுல் அர்வா ஆலமுல் அர்ஹாம், ரெண்டு கட்டத்தை முன்னோக்கி இருக்கிறோம், ஆலமுல் பர்சக் ஆலமுல் ஆகிரா. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தான் எங்கள்கிட்ட இருக்குது, ஆலமு துன்யா, இது துன்யாவுடைய ஆலம், இந்த ஆலத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறக்கிறது மௌத்தாக பிறக்குது, 120 வயதுக்கு பிறகு மௌத்தாகிறாங்க. உலகத்துல நான் கூட வயதுள்ளவரை கண்டிருக்கிறேன், ஒரு பெரிய ஆலிம் பாகிஸ்தான்ல சரஹதுடைய பகுதியில் வாழ்ந்தார்கள், 156 வயது, 156 வயது, நல்ல வாட்ட சாட்டமாக இருந்தாங்க. அல்லா தாலா அப்படிப்பட்ட வாழ்க்கைய மிச்சம் குறைவாக தான் தாரது. 60க்குள்ளதான் அமார் உம்மத்தி பாமைன சித்தீன், 60க்கு 70க்கும் இடையில தான், 62ல தான் முஃப்தி ஆஜார் அவர்கள் போயிருக்கிறார்கள். கவலை ஒன்றுதான், திடீர் மௌத் இருக்கிறது, அது ஒரு உள்ளத்துல கவலையை தருகிறது. வீட்டில் இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், கொஞ்சம் பார்க்கிறோம், சேம விசாரிக்கிறோம், மருந்து கொடுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்தும் 17 தொழுகை நபிக்கு வீட்டுக்கு போகலாத, வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு போகலாத ஒரு கட்டமாக இருந்தது. அவர்களுடைய உடல் நிலைமை மிகவும் கடுமையாக இருந்தது. மனைமார்கள் எல்லாரும் சேம விசாரித்தார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் கவனித்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சில சாஞ்சு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரழியல்லாஹு சகோதரர் வீட்டுக்குள்ள வந்தார். வீட்டுக்குள்ள வரக்குள்ள நபியோட கண் தாறு ஒரு ஒரு வத்தின் பக்கம் போனது. அதுதான் அப்துல் ரஹ்மான் கையில் இருந்த மிஸ்வாக். மிஸ்வாக் செய்யற பழக்கத்தை நாங்கள் உண்டாக்கிக் கொள்ளணும். மிஸ்வாக் சக்கராத்தை லேசாக்கும் என்பதாக வந்திருக்கிறது. பார்க்கிறாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா புரிஞ்சு கொண்டாங்க. சக்கராத்துல கேட்டாங்க, தம்பிங்க தாங்க வாயில போட்டு அதை மெண்டாலே நபியுடைய வாயில் அப்படி தடவினார்கள். நபியுடைய வாயில மிஸ்வாக் செய்யப்பட்ட நிலையில ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா நெஞ்சில சாஞ்ச நிலையில அந்த 18 வயதுல அவர்களுடைய ரூஹ் பிரிஞ்சது. அந்த ரூஹ் பிரிஞ்சது. மேலான சகோதரர்களே பெரியார்களே, மௌத் என்பது இன்னக்க மையிதுன் ஃபஇன்னஹும் மையிதுன், எல்லாத்துக்கும் வரதான் போகுதே, யாருமே தப்பிச்சு கொள்ள முடியாது. பேசிக்கொண்ட எனக்கும் வரும், கேட்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்கும் வரும், முதிர்ந்தவர்களுக்கும் வரும், வாழ்வத்திலே வரும், சிறிய வயதிலே வரும், பெருசும் வரும், எல்லாருக்கும் வரதான் போகிறது. இந்த ஆலமுல் துன்யா, இந்த துன்யாவுடைய காலத்துல 5 விஷயத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுப்போம். எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவோம், எங்களுடைய அமல்களை சீராக்குவோம், எங்களுடைய குடுக்கல் வாங்கலை நல்லதாக வச்சுக் கொள்வோம், எங்களுடைய பழக்க வழக்கம் திருமணம் இந்த நடப்புகளை சீராக்குவோம், நல்ல பண்புள்ள மனிதர்களாக உலகத்தில் வாழ முயற்சி செய்வோம். மேலான சகோதரர்களே பெரியார்களே, மௌத்தண்ட ஆகிட்டால் அடுத்தது ஆக முக்கியமான ஒன்றுதான் அனந்தர சொத்துடைய விஷயம். மௌத்தாகிட்டால் அனந்தர சொத்து, வாப்பமார் இன்றைக்கு நல்ல முறையில பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு மௌத்தாயிட்டா அல்ஹம்துலில்லா சிறப்பாக இருக்கும், நல்லதாக இருக்கும். இல்ல மௌத்தாகிறாங்க கொடுக்கல, இப்ப இந்த சொத்தை பிரிக்கிறது இருக்குது, இது ஒரு முக்கியமான அம்சம், இது நல்ல விளங்கிக்கோங்க. இது இவர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் உள்ளது. ஒரு பெரிய ஆலிம் முஃப்தி ஷஃபி ரஹிமஹுல்லா பாகிஸ்தான் இந்தியால தேவந்தில 2 லட்சம் ஃபத்வா எழுதியவர்கள். அவர்களுடைய தஃப்சீர் மாலிகுல் குர்ஆன் இங்கிலீஷ்ல மிக அழகாக டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மையத்து வீடு, அவர்களுடைய ஷேக் ஒரு பெரிய ஆலிம் அந்த மையத்து வீட்டுக்கு வந்தாங்க. மையத்து வீட்டுக்கு வந்த உடனே மையத்து வீட்டுல ஆலிம் அந்த ஷேக் சொல்றாங்க, எனக்கு சரியான தலை வலிக்குது. இவர்கள் யார்? முஃப்தி தக்கி உஸ்மானி உடைய வாப்பா முஃப்தி ஷஃபி அவர்கள். தலை வலிக்குதுன்னு சொல்கிறார்கள் டாக்டர் அப்துல் ஹை ரஹிமஹுல்லா அவர்கள். சொன்னால் ஒரு சகோதரர் சொன்னார், வாப்பாட மெடிசின் ஒன்று இருக்குது, அது தலைவலிக்கு நல்லா இருக்கும், அதுல ஒரு கேப்சூல்ஸ்னால ஒரு பில்ஸ் ஒரு டேப்லெட் உங்களுக்கு தருகிறேன் என்று அதை எடுக்க போயிட்டு எடுத்துட்டு வந்தார். அப்ப அந்த பெரிய மனிதர் சொன்னாங்க, இந்த பாருங்க நீங்க வாப்பாக்கு 8 பிள்ளைகள், இந்த கேப்சூல்ஸாக இருக்கலாம், 8 பேருக்கும் பங்கு இருக்குது, நீங்க உத்தரவு விருப்பப்படி பேருக்கு இதை தர முடியாது, நீங்க 8 பேரும் இதுல விருப்பம் தெரிவித்தாதான் இந்த கேப்சூல்ஸ் ஆக இருந்தாலும் எனக்கு சாப்பிடுறது அனுமதிக்கப்படும். மேலான சகோதரர்களை இதுல மிக அலட்சியமாக இருக்கிறோம், கவலையினமாக இருக்கிறோம், அதை தூக்கி கொடுத்துருங்க. வீட்டுக்கு குடும்பத்துக்கு பெரியவர் அவர் தான் அங்க டிக்டேட் பண்றார், அதை தூக்கி கொடுத்துருங்க, இதை தூக்கி கொடுத்துருங்க, அந்த உடுப்பை கொடுத்துருங்க, அந்த இதை கொடுத்துருங்க. அது ஒவ்வொரு கேப்சூல்ஸ் எப்படி அளக்க வேண்டுமோ அது ஒவ்வொன்றும் அளந்துதான் ஆகணும். ஒருவர் பாருங்க சத்தியம் செய்தார், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலத்துல நீ வந்து உன் வாப்பாட வீட்டுக்கு போனா உனக்கு தலாக்குன்னு சொன்னார். எல்லாம் வாப்ப மௌத்தா போயிட்டார். வாப்ப மௌத்தா போனது ஒரு பக்கம் இருக்க, மகள் மையத்துக்கு போவேலாத நிலைமையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கணவர் தேவையில்லாத ஒரு நிபந்தனையை போட்டுட்டார், வாப்பாட வீட்டுக்கு நீ போனா உனக்கு தலாக்குன்னு சொன்னார். இப்ப வாப்பட மையத்திற்கு மகள் அழுது கொண்டிருக்கிற வாப்பட வீட்டுக்கு போக முடியல. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கிட்ட ஃபத்வா கேட்டு போனோம்னு சொன்னாங்க, வாப்பட வீட்டுக்கு நீங்க தாராளமாக போங்க, ஏன்னா இது வாப்பட வீடே இல்ல, இது உங்களோட வீடு, நீங்க ஒரு பெண் என்றால் உங்களுக்கு 2 பங்கு, உங்களோட சகோதரருக்கு 1 பங்கு, உங்களோட தாய்க்கு 8 பங்கு. சொத்து சொத்து பிரிவினைய குரான் வந்து சிவவுக்கு 2 ரகாத் நீங்க குரான் எனக்கு காட்டேனுமான் கேட்டா நான் சொல்லுவேன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் குரான்ல நபியுடைய முறையை பின்பற்றுங்க, நபியவங்க தான் சொல்லிருக்கிறாங்க சிவவுக்கு 2 ரகாத் என்று சொல்லி. ஆனா வாப்பா மௌத்தா போனா மனைவிக்கு 8 பங்கு கொடுக்கணும், மகனுக்கு 1 பங்கும், மகனுக்கு 2 பங்கும், மகனுக்கு 1 பங்கும் கொடுக்கணும் என்று குர்ஆன் எல்லாம் சொல்லிருக்கிறான் கேட்டீங்கன்னா, யூசிக்கும் அவுலாதிக்கும் அல்லாஹ் வசியத்து செய்கிறான், ஆணுக்கு இத்தனை, பெண்ணுக்கு இத்தனை, மனைவிக்கு இத்தனை, வாப்பாக்கு இத்தனை, சகோதரிக்கு இத்தனை. அல்லாஹ் தொழிலுடைய 2 ரகாத்த கூட சொல்லாத அல்லாஹ் சொத்து பிரிக்கிறதுக்கு இப்படிதான் பிரிக்கணும் என்று அல்லாஹ் கட்டாயமாக கொண்டிருக்கிறார். மையத்து விஷயத்தில் மூத்தவர்கள் இந்த விஷயத்தை மிகவும் கவனமாக நடக்கணும். அடுத்தது மேலான சகோதரர்களே, ஆக முக்கியமான ஒன்றுதான் இந்த கடனுடைய விஷயம். அல்லாஹ் அவருடைய கடனை வைக்கல தன்னுடைய வாழ்நாள்ல கடன் இல்லாமல் மோத்தா பயத்திருக்கிறார். அல்லாஹ் எல்லாருக்கும் இதை நசீவாக்கட்டும். ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடன் மௌத்தாக கூடிய நேரத்தில் ஒரு போர்க்களத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு 12 லட்சம் ரூபாய் பொறுமதியான சொத்து இருந்தது, 22 ரூபாய் கடன், 22 லட்சம் கடன் இருந்தது. மகனை கூப்பிட்டால மகனே ஹம்மி தேனி, இந்த கவலை இந்த கடன் தான், மகனே இந்த கடனை நீங்க நிறைவேற்றிடணும், 12 லட்சத்தை விட்டுட்டு போறே, 22 லட்சம் கடன் இருக்குது. நீண்ட சம்பவம் மேலான சகோதரர்களே, மகனார் அப்துல்லா பின் சுபைர் 4 வருஷம் வாப்பட சுத்த பிள்ளைகளுக்கு பிரிக்கல, 4 வருஷத்துக்கு பிறகுதான் பிரிச்சார். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த 12 லட்சத்தை 5 கோடி 2 லட்சம் 5 கோடி 10 லட்சமாக பெறுகிறார். சஹீஹ் புகாரில பாபு பக்கத்தில் ஹாசி ஹையனு மையத்தன் ஃபி ஹயாத்தி ரசூல் பாது வஃபாத்தி ரசூல், அல்லாஹ் சொத்தை விடுதான் பறக்கத்தாக்குறான். அந்த காலத்துல 12 லட்சம் 5 கோடியாக மாறிச்சுனா இன்றைக்கு அவருடைய வலி என்னன்னு சிந்திச்சு பாருங்க. அதனால மௌத்தாகிறதாக இருந்தால் மனிதனுடைய ஆக சிறந்ததுதான். ரசூலுல்லாஹி செல்லம் அவர்கள் சில நேரத்துக்கு அல்லாஹ்வுடைய பாதையில சில மனிதர்கள் நல்ல சில காரியங்களை செய்துட்டு மௌத்தாகிறாங்க, அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில பெரிய பரக்கத்து செய்கிறார். அது போல ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் போர்க்களத்திலிருந்து திரும்பி கொண்டிருக்கிறாங்க. நபியவங்க கேட்டாங்க, ஜாபிர் என்ன அவசரம் வீட்டுக்கு போகணும்ன்றீங்க? யாரும் சொல்லலாம், கல்யாணம் முடிச்சதுதான் உடனே ஓடி வந்து அல்லாட பாவிர ஜிஹாதுக்கு, அல்லாஹ் தாலா எனக்கு யார யார கல்யாணம் முடிச்சீங்க, விதவைய முடிச்சீங்களா, கன்னி பெண்ணை முடிச்சீங்களா? யார சொல்லலாம், என்ன வாப்பா மௌத்தாக்குல வீட்டுல எல்லாம் பொம்பளை பிள்ளையில வச்சுட்டு மௌத்தாகிட்டாங்க. அம்ரு அப்துல்லா பின் அம்ர், யார சொல்லலாம், நான் ஒரு விதவையை தான் முடிச்சேன், என்ன இந்த சகோதரிகள் எல்லாம் பராமரிக்கிறதுக்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட சொன்னாங்க, எங்க வாப்பா மௌத்தாகினாங்க, கடனோட மௌத்தாகிட்டாங்க யார சொல்லலாம், ஆனா தோட்டம் இருக்குது, கொஞ்சம் நீங்க யூதர்களோட பேசினா யூதர்களுக்கு வாப்பா கடன் கொடுக்க இருக்குது, கொஞ்சம் அவகாசம் எடுத்து தந்தா நாங்க இந்த தோட்டத்துல விவசாயம் செஞ்சு அதை கொடுத்துருவோம் யார சொல்லலாம். நபி அவங்க யூதர்களோட கொஞ்சம் அவகாசம் கேட்டாங்க. யூதர்கள் சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்னும் சரி வராது, எங்களுக்கு கொண்டு வாங்க உடனே வேணும். நபி அவங்க சொன்னாங்க, அப்படியா, ஜாவிர் போங்க, மரத்தில் உள்ள எல்லா பேரிச்ச பழத்தையும் பிச்சு நிறைங்க, நான் வந்து பங்குடுறேன். அல்லாஹ் நபியோட கையால பங்குட வச்சான். அல்லாஹ் எப்படி பறக்கத்தாக்கினான், எல்லா கடலையும் அல்லாஹ் தான் நிறைவேற்றி கொடுத்தான். வேறான சகோதரர்களே, பெரியார்களே, மையத்துடைய வசியத், மையத்துடைய கடன், மையத்துடைய அனந்தர சொத்து, இது மூணும் மிக பிரதானமானது. வாப்பட சொத்து பிரிக்கிறதுக்கு முத இதையும், இது இவங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும், வாப்ப மௌத்தா கூல சில வாப்பமார் ஜகாத்தும் சரியா கொடுக்கிறது இல்ல, சில வாப்பமார் ஹஜ்ஜும் செய்யறது இல்ல. ஹஜ்ஜு செய்யாம மௌத்தாகினா சொத்த மகன் எடுக்கிறதுக்கு முத வாப்பட ஹஜ்ஜ நிறைவேற்றணும், சொத்த புள்ளைகள் பிரிக்கிறதுக்கு முத அல்லாட கடனை ஜகாத்த கொடுக்கணும், சொத்துல வாப்பட பங்க எடுக்கிறதுக்கு முத அவருடைய வசியத்தை மூணுல ஒரு பங்கு. சொன்னாங்க, என் செல்வத்தை எல்லாத்தையும் நான் தர்மம் செய்வேன். நபி அவங்க சொன்னாங்க, அப்படி செய்யாது, உங்களோட பிள்ளைகள் இருக்குதா, இருக்குது, அப்படின்னா அவங்களோட பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போங்க, யாரும் சொல்ல அறவாசியை கொடுக்கிறேன், அறவாசியும் அதிகம் சொன்னாங்க. யாரும் சொல்லலாம், அப்ப மூணுல ஒன்று சுருசு சுருசு கத்தீரும் அதிகம்தான், ஆனா அவங்களுக்கு அனுமதி இருக்குன்னு சொன்னாங்க. இதோட நான் என்னுடைய இந்த சிறிய ஒரு உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனால சகோதரர்களே, மௌத்தாகிட்டா அந்த மையத்தில் கவலைப்படுறதுன்றது 3-3 நாள் தான். துக்கம் அழுத்திக்கிறது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி, தகப்பன் அல்லது சகோதரர் மௌத்தாகிட்டாங்க, வீட்டில் 3வது நாளைக்கு போற அத்தரை எடுத்து பூசிக்கொண்டாங்க, அத்தரை பூசினாங்க, அத்தரை பூசிட்டு சொன்னாங்க, எனக்கு அத்தரை பூசுறதுக்கு எந்த தேவையும் இல்லை, ஆனா தாஜியத் என்பது துக்கம் அனுஷ்டிக்கிறது 3 நாள் தான் என்ற சொல்றதுக்கு தான் இதை செஞ்சிருந்தாங்க. மனைவிக்கு நாலு மாதம் பத்து நாள் இதுதான் இருக்கிறது. மனைவி பிரசவமாக இருந்தா புள்ள கிடைச்சிட்டா இதுதான் முடிஞ்சு விடுகிறது. இல்ல இதான் அனுஷ்டிக்க வேண்டும், இதான் ஒரு கஷ்டமானது அல்ல, வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ளதான் இருக்கணும் என்பது அல்ல, வாரத்தை பார்க்க கூடாது என்பது அல்ல, வீட்டில வேலை காரிய பார்க்க கூடாது என்பது அல்ல, டாக்டருக்கு மருந்துக்கு போக கூடாது என்பது அல்ல. இஸ்லாம் ஷரியத் எந்த அளவுக்கு அனுமதி தந்திருக்குதுன்னா ஒரு ஒரு குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்ல, யாருமே இல்ல. கஷ்டத்தில் தான் இருக்கிற அந்த பெண்மணி அவதான் சம்பாதிச்சு வாழ்றதாக இருந்தா அவளை இத்தாவோட அவளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா அல்ஹம்துலில்லா இந்த இத்தா அழகான முறையில நாலு மாதம் பத்து நாள் ஷரியத்துடைய என்னென்ன சட்டங்கள் இருக்குதோ உலமாக்கல் மாஷா அல்லா உலமாக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார், உலமாக்களை விரும்பக்கூடிய மனிதராக இருந்தார், உலமாக்களோடு தொடர்புள்ள மனிதராக இருந்தார். அதனால உலமாக்கள் அவருடைய இந்த வீட்டுக்கு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக விவரங்களை கேட்டுக்கொண்டு எந்த கஷ்டமும் இல்லை இதா என்பது மிக லேசானது. ஆவரணைகள் நகைகளை கலந்து வைத்துக் கொள்வதும் தான் அந்த குரானுடைய திலாவத்திலும் கர்தாவுடைய அமைப்பிலும் தன்னுடைய மகரமானவர்களுடைய புழக்கத்துடன் இந்த நாலு மாசம் பத்து நாளை இஸ்லாமியுடைய கலண்டரின் பிரகாரம் இதை கழித்து முடிப்பது இதுதான் இதனுடைய கடமையாக இருக்கிறது. வசியத்து வாப்பவர் வசியத்து செய்திருப்பாங்க, மகனே என் ஒரு பத்துல நேற்று சகோதரர் வந்து சொல்றாரு எங்கட வாப்பா பத்து என் வியாபாரத்துல பத்து வீதத்தை இந்த தர்மத்துக்கு கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். மகனுக்கும் மனைவிக்கும் இவன் இவன் என்று பிரிச்சிருக்கிறார். எனக்கு ஒன்றுமே வானா, நீங்க எனக்கு கண்ணியமாக செலுத்தாங்க, இதுதான் எனக்கு உள்ளது என்று சொல்லியிருக்கிறார். இப்படியும் சிலர் செய்வதுண்டு. சிலர் பிள்ளைகளுக்கு ஹதியா வாழ்நாளில் கொடுத்துறாங்க, இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடு இது வீடு வாப்ப மௌத்தாக்குல வச்சுட்டு மௌத்தாங்கிறாங்க, வசியத்து செய்யறாங்க, வாப்ப மௌத்தாக்குல சொல்றாங்க எல்லாத்தையும் மதரசாக்கு கொடுங்க. அப்படி கொடுக்க இயலாது, மூணுல ஒன்றுதான் மதரசாக்கு கொடுக்க இயலும். வாப்ப கொடுக்கறதா இருந்தா வாழ்நாள் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்திருக்கணும், அதுதான் சிறந்தது. இப்ப அவர் சொல்லிட்டு மௌத்தாகிறாருன்னா எல்லாத்தையும் கொடுங்க, அப்படி மார்க்கத்துல கொடுக்க இயலாது, மூணுல ஒன்றுதான் கொடுக்க இயலும். அதே நேரம் உமாக்கும் கொடுங்க, தங்கச்சிக்கும் கொடுங்க, தாத்தாக்கும் கொடுங்க, மகனுக்கும் கொடுங்க. இப்ப அது செல்லுபடி ஆகாது. அதை ஒரு கருத்தாக எடுத்து வாபஸ் சொன்னதுக்காக நாங்க சந்தோஷமா அப்படி செஞ்சு கொள்வோம் என்று சொல்லணுமே தவிர, இல்ல குர்ஆனுடைய திருவினையுடைய சட்டம் எதுவோ அதன்படிதான் இது செய்யப்பட வேண்டும். ஆகவேதான சகோதரர்களை, மௌத்தாகினால் ஒரு மனிதன் அவருடைய அல்லாட கடன், மனிதனுடைய கடன், வசியத்து, அதோட அனந்தர சொத்து, இவைகளுடைய விஷயத்திலையும் கவனம் செலுத்தணும். ஆக சுருக்கமாக நான் சொன்னதை ரெண்டு வார்த்தைகள்ல சொல்லி முடிக்கிறேன். அது என்னது, ரெண்டு கட்டத்தை கடந்துட்டோம், அது எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. ரெண்டு கட்டத்தை முன்னோக்கி இருக்கிறோம், அதுவும் எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. ஆலமுல் அருவா, ஆலமுல் அர்ஹாம், ஆலமுல் பர்சக், ஆலமுல் ஆகரா ஒன்றுதான் எங்கள்கிட்ட இருக்குது. ஆலமுல் துனியா இதுலதான் நான் வேண்டிக் கொண்டேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட அல்லாஹ் தஆலா நிம்மதியாக எடுத்தான். அல்லாஹ் எங்களை நிம்மதியாக எடுக்கணும். அதுக்கு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்போம். அல்லாஹும்ம அர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜல் மௌத்தி ஃபீ மர்தி ஹபீபிக். யா அல்லாஹ், எங்களுடைய தப்பு தவறுகள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. கிருபையுள்ள எஜமானனே, நாயனே, நீ மகா கிருபை உள்ளவன், மிக கருணை உள்ளவன், மிக இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். நீ மகா கிருபை உள்ளவன் யா அல்லாஹ், நீ எல்லாவற்றையும் அறிந்தவன் யா அல்லாஹ். நீ நாடினால் யா அல்லாஹ் எதையும் சாதிக்க முடியும் யா அல்லாஹ். எல்லாம் உன் கைவசம் தான். அனைவர்களுடைய ரூகை வைத்திருக்கிறார். உலகத்தில் வாழக்கூடிய 600 கோடியுடைய ரூகையும் எல்லாம் உன் கைவசம் வைத்திருக்கிறாய். நீ நாடினா சுனாமியை கொண்டு 2 லட்சம் மக்களை 2 வினாடிகளை நீ எடுத்தது போல எல்லாம் உனக்கு எடுக்க முடியும் என்பதை நீ காண்பித்திருக்கிறாய். எல்லாம் உன்னுடைய சக்தி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எல்லாம் உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம் எல்லாம். அல்லாஹும்ம அர்சுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜல் மௌத்தனா ஃபீ பலதி ஹபீபிக். எல்லாம் உன்னுடைய பாதையின் மரணத்தை தா, எல்லாம் மதீனாவின் மௌத்தை தா. அந்த அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மதீனா மௌத்தை நசீபாக்கியது போல, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நசீபாக்கியது போல, நல்ல பெரும் மக்களுக்கு நசீபாக்கியது போல எங்களுக்கும் நீ நசீபாக்குவாயாக. எல்லா உன்னிடத்துல மன்றாடி கேட்கிறோம் எல்லாம். நல்ல மௌத்தை தாயல்லா, ஈவானுடைய மௌத்தை தாயல்லா, எல்லாம் எனக்கு சொர்க்கத்துடைய ஆசை தாயல்லா, கபருடைய வேதனை எங்களை பாதுகாரியல்லா, எங்களை விட்டு பிறந்த கபரை பிரகாசிக்க செய்வாயாக, உயர்ந்த அந்தஸ்தை நசீபாக்குவாயாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக அவர்கள் இருப்பிடத்தை ஆக்கிப்பாயாக. அவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதலையும் எல்லா நல்ல செய்தியினை ஏற்படுத்துவாயாக. அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருப்பாயாக. மனைவி குழந்தைகளை எல்லாம் சந்தோஷப்படுத்துவாயாக. எல்லா வகையிலையும் எல்லாம் உதவியாக இருப்பாயாக. நல்ல மனிதராக இருந்திருக்கிறார், நல்லதை செய்திருக்கிறார், எல்லா உளவாக்களை நேசித்திருக்கிறாய். எல்லா இவைகளை அடிப்படையாக வைத்து அவருக்கு நீ சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. கபருடைய வேதனைகளை நீக்கிவிடுவாயாக. உயர்ந்த அந்தஸ்தை நசீபாக்குவாயாக. எனக்கும் அந்த பாக்கியத்தை தாயல்லா, நல்ல மௌத்தை தாயல்லா, கலிமாவுடன் மௌத்தை தாயல்லா, ஆகவத்துடைய சிந்தனையோட தாயல்லா. என கவலைகளை போட்டு விடுவாயாக. என கவலை கவலை கடன்கள் நிகழ்ச்சியை தருவாயாக. எல்லா 10 லட்சம் மக்கள் கடந்த ஒரு வாரமாக அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாழ்லா நீ மலையை நீக்கி இருக்கிறாய் யாழ்லா, அது போன்று நீக்கி விடுவாயாக. யாழ்லா பலருடைய கண்ணீர், பலருடைய துடிப்பு யாழ்லா. எல்லா மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுகிறார்கள் யாழ்லா, அந்த கஷ்டத்தை போட்டு விடுவாயாக. முஸ்லிம்களுக்கு அவல நிலைகள் ஏற்படாத யாழ்லா. கண்ணியத்தையும் தைரியத்தையும் உயர்வையும் நிம்மதியும் ஏற்படுத்துவாயாக. எல்லாம் இங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கை நிம்மதியாக்குவீங்கல்லா, குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக்குவீங்கல்லா. எல்லாம் எங்களுடைய நம்ம நல்ல சாலிகால ரெண்டு பெரியார்கள் இங்கே வந்து அவர்களை முன்வைத்து கேட்கிறோம். அமைந்திருக்கக்கூடிய இந்த பக்கத்தில் உள்ள பெரியார்களை வைத்து கேட்கிறோம். நல்லடியார்கள், சாலிகான மக்களை வைத்து கேட்கக்கூடிய துவாவை நீ அங்கீகரிக்கிறாய் யாழ்லா. இவர்களை முன்வைத்து கேட்கிறோம். அவர்களுடைய அப்துல்லா அப்பாஸ் ரஃபி அல்லா அவர்களை முன்வைத்து கேட்ட துவாவை நீ அங்கீகரித்திருக்கிறாய் அல்லா. அப்படி இவர்களை முன்வைத்து கேட்கிறோம் யாழ்லா. எங்களுடைய எல்லா காரியங்களையும் கபூல் செய்து எமக்கும் ஈமானுடன் மௌத்தை தந்து எங்களுடைய சொர்க்கத்தை நீ அல்லா சிறப்பாக்கி எங்களுடைய சந்ததிகளையும் சாலிகானதாக்கி தருவாயாக. எனக்கு ஆறுதலை தருவாயாக, நல்ல நல்ல மௌத்தை தருவாயாக. யாழ்லா இந்த நாட்டை நிம்மதியாளராக ஆக்கியிருப்பாயாக. முஸ்லிம்களுக்கு ஆக்கத்துள்ளதாக ஆக்கிவிடாதே அல்லா. சோதனை பல வருடமாக சோதனைப்பட்டிருக்கிறோம் யாழ்லா. யாழ்லா உயிர்களை எழுந்திருக்கிறோம் யாழ்லா. சொத்துக்களை பறிகொடுத்திருக்கிறோம் யாழ்லா. அந்த நிலைமை திரும்ப தந்துடாதே அல்லா. எனக்கு தொழில்களில் பறக்க செய்வாயாக, குடும்பங்களில் பறக்க செய்வாயாக, வியாபாரத்தில் பறக்க செய்வாயாக. யாழ்லா உமர் ரதி அல்லாஹு கேட்டது போல யாழ்லா உன்னிடத்தில் துவா கேட்கிறோம் யாழ்லா. அல்லாஹும்ம ர்சுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌத்தனா ஃபீ பலதி ஹபீபிக். அந்த உம்மு ஹராம் கேட்டதை கொண்டு கேட்கிறோம் யாழ்லா. அந்த உம்மு வரக்கா கேட்டது கொண்டு கேட்கிறோம் யாழ்லா. எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. சல்லல்லாஹு அலா ஹபீபினா ஷஃபீனா மௌலானா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ்.